கிறிஸ்தவம் என்றால் என்ன? வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கும்போது அநேக பதிலுங்க அதுல உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கலாம். கிறிஸ்தவனா சர்ச்சுக்கு போறது, கிறிஸ்தவனா பைபிள் படிக்கிறது, கிறிஸ்தவனா அது இதுன்னு எவ்வளவு பேர் சொல்லலாம். ஆனா உண்மையான அர்த்தம் கிறிஸ்தவம் அப்படின்றதுக்கு, கிறிஸ்தவம்ன்றது இயேசு கிறிஸ்துக்கோ ஒரு விசுவாசிக்கோ இருக்கிற உறவு தான் கிறிஸ்தவம். இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப். இது வந்து வேற எதுவுமே இல்லை. கிறிஸ்தவம்னா என்ன? உறவு. என்ன உறவு? இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு விசுவாசிக்கும் இருக்கிற உறவு தான் ஒரு கிறிஸ்தவம். அது ஒரு மதம் இல்ல, அது ஒரு சில காரியங்கள் செய்யறது இல்ல, பைபிள் படிக்கிறது, ஜபம் பண்றது, சர்ச்சுக்கு போறது கிறிஸ்தவம் இல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உறவு வைத்திருக்கிறவன் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அது. இது அந்த காரியம் பைபிள் படிக்கிறதுனால சர்ச்சுக்கு போறதுனால ஒரு கிறிஸ்தவத்தை நடத்திட முடியாது. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உண்மையா ஒரு உறவு இருக்கிறவன் செய்யக்கூடிய காரியங்கன்னா அவன் சர்ச்சுக்கு தான் போவான், அவன் பைபிள தான் படிப்பான். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து கிட்ட உறவு இல்லாம இதெல்லாம் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு உறவு, ஒரு இந்த உறவுல என்ன இருக்கு? இந்த உறவுன்றோம் நம்ம, எவ்வளோ இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு இருக்கிற உறவுன்றோம், இந்த உறவுல என்ன இருக்குது? நம்ம நிறைய காரியங்க இயேசு கிறிஸ்துவ, இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும், இயேசு கிறிஸ்துவ நேசிக்கணும், இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கும் ஒரு அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும் அப்படிலாம் நிறைய பேசிக்கிறோம் நம்ம. ஆனா இதை எப்படி விளக்குறது? இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்றத, எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது யாருக்காவது அப்படின்னா, நிறைய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்மளாம் யோசிச்சு பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? ரெண்டு லவ்வர்ஸுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு உறவு போல அந்த உறவுன்னா, இயேசுவை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறாரு, ரொம்ப அந்யோன்யமான ஒரு உறவு. இல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு உறவு சொல்லலாம், ஒருத்தர் ஒருத்தர் பிரியறதுக்கே இஷ்டம் இல்ல அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். இல்ல ஒரு ரெண்டு சகோதரங்களுக்கு, இல்ல தாய் தகப்பனுக்கு இருக்கிற, தாய் தாய் பிள்ளைக்கு இருக்கிற ஒரு உறவுன்னு சொல்லலாம். அந்த மாதிரிலாம் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்து அந்த உறவுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். யோவான் 15 அதிகாரத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலகாரி, ஒரு உருவகாணி, ஒரு திராட்சை செடியை பயன்படுத்தி தனக்கும் தன்னுடைய சீஷருக்கும் தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய பிதாக்கும் இருக்கிற உறவை, அந்த திராட்சை செடி சிம்பிளான ஒரு உதாரணம் தான், ஆனா அதை பயன்படுத்தி அவர் சொல்லுகிறத நம்ம 15 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த உறவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கறதே இல்லைங்க. சில யோசிச்சு பார்த்தோம்னா கிறிஸ்தவமே அதான் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனா அநேக பேர் அது முக்கியமே கொடுக்கறது இல்ல. அந்த உறவுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு நாள்ல கொடுக்கறதே இல்லை. அது அவங்க கிறிஸ்தவத்தை, அது அவங்க கனி இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குன்றது அதுவே நம்ம பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா கனி வருதே அந்த உறவின் மூலமா தான். சரி, நம்ம இந்த வசனத்தை நம்ம படித்தோம், போன வாரம் படித்தோம். யோவான் 15 எடுத்துக்குவோம். முதலாவது வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? நான் மெய்யான திராட்சை செடி. கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் இஸ்ரவேல கடவுள் ஒரு திராட்சை செடியா வச்சிருந்தாரு. அவங்கள ஒரு அருமையான இடத்துல அவர் போட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவங்களை எவ்வளவோ நல்லா காப்பாத்தி வச்சிருந்த போதும், ஆனா அவங்க ஏமாத்தின மாதிரி அவர் திராட்சை ஒரு பழத்தை கனியை அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா என்ன கிடைச்சிச்சு? ஏமாந்து போன மாதிரி ஒரு கசப்பான கனியை தான் அவங்க ஏற்படுத்தினாங்க. ஒரு பக்திய, உறவ, ஒரு அன்ப, தெய்வீகத்தை அவர் பார்க்கும்போது அவங்க கிட்ட வெறும் பாவமும் விக்கிர ஆராதனை தான் அவர் பார்த்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வந்து கடவுளுக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உறவு இருக்கும் போது அந்த ஜனங்க எவ்வளவு அருமையா சாட்சியா அவங்க இருப்பாங்க. கடவுள்கிட்ட ஒரு உறவு எப்படி ஏற்படுறது அப்படின்றதுக்கு சாட்சியா இந்த ஜனங்களை அவர் வச்சிருந்தார். இந்த ஜனங்க தான் கடவுள் எப்பேற்பட்டவருடைய மகிமைகள்லாம் என்னன்றத மற்ற ஜாதிகளுக்கு சொல்லி கொடுக்கும்படிக்கு இந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டிருந்த போது அவங்க அந்த அவருடைய நோக்கத்தை ஏமாத்துற மாதிரி அவரை அப்படி செஞ்சு விட்டாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவர் எதிர்பார்க்கிற கனிய அவங்க ஏற்படுத்தல. கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பழைய ஏற்பாட்டில் யார்கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்க முடியும்? நம்ம இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட தான், அவங்க கிட்ட தான் நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, மோசேலாம் எழுதுனதெல்லாம் இஸ்ரவேல் கிட்ட தான் இருந்துச்சு. கடவுளுடைய அறிவை பரப்புவதற்காக அந்த ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஆனா அதை அவங்க செய்யல, அவங்களா முக்கியம், அவங்களா ரொம்ப பெருசுன்றத தனியா அவங்க இருந்துகிட்டு கடவுளை ஒரு ஏமாத்துற மாதிரி அவங்க பண்ணதுனால அவங்கள கடவுள் என்ன பண்ணாரு, அவங்கள முற்றிலுமா அழிச்சு போட்டதை நம்ம பாக்குறோம். முற்றிலுமா அழிச்சு போட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து இங்க வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு விரோதமாக அவர் சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அவங்களுக்கு விரோதமா சொல்றமா, நான் தான் மெய்யான திராட்சை செடி. அந்த இஸ்ரவேல் ஜனங்க ஒருவேளை கனி கொடுக்காம போனாங்க, அது ஒரு திராட்சை செடி, ஆனா கனி கொடுக்காம போச்சு. ஆனா உண்மையா கனி கொடுக்கற திராட்சை செடி நான் தான். நான் அந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க பண்ண மாதிரி என்கிட்ட ஏமாந்து கடவுள் போக மாட்டாரு. நிச்சயமா நான் மெய்யான திராட்சை செடி, ஏன்னா நிச்சயமா நான் கனி கொடுத்தே கொடுப்பேன் அப்படின்றதுனால தான் ஒரு மெய்யான திராட்சை செடி அப்படின்றார். நான் நிச்சயமா கனி கொடுப்பேன். அந்த கனி கொடுக்கறதுடைய அவசியம் இரண்டாவது வசனத்துல அவர் சொல்றாரு, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்காம அவர் இருக்கவே முடியாது, ஏன்னா ஒரு மெய்யான திராட்சை செடி. மெய்யான திராட்சை செடி கனி கொடுக்காம இருக்காது. அது கனி கொடுக்காத ஒரு கொடி அந்த திராட்சை செடியில இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் பிதா, அவர் அறுத்து போட்டுருவாரு. ஏன்னா அது கனி கொடுக்காம இருக்கவே முடியாது, அது மெய்யான திராட்சை செடியா இருப்பதுனால. ஏன்னா அந்த கனி கொடுக்காம ஒரு கொடி இருந்துச்சுன்னா அதுல அந்த கனி கொடுக்காத ஃபெயிலியர் யார் மேல போகுது, யார் காரணம், அது அந்த திராட்சை செடிக்கு தான் அது காரணமா போயிருது. அது மெய்யான திராட்சை செடியா இருப்பதுனால அதுல இருக்கிற கனி கொடிகள் கனி கொடுத்தே கொடுக்கணும். அதனோட கனி கொடுக்கறதுனுடைய அவசியத்தை எவ்வளவு அழுத்தி அதுல சொல்றாரு பாருங்க. நானே மெய்யான திராட்சை செடி சொன்னதுலயும் அதுல விஷயம் இருக்கு. ஏன்னா அது கனி கொடுக்கற திராட்சை செடி ஒண்ணு, ரெண்டாவது கனி கொடுக்காதது எதுவுமே அவர் அறுத்து தான் போடுகிறாரு அப்படின்றதையும் நம்ம அதுல பாக்குறோம். அதனோட அழுத்தத்தை நம்ம பாக்குறோம். கனி கொடுக்காத அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அறுத்து போட்டாரு. யூதாஸ், தன்னுடைய சீஷனா இருந்த யூதாஸ் நம்ம பாக்குறோம், 3 வருஷம் தன்னோடு இருந்து தான் செய்த எல்லா அற்புதங்களும் பார்த்து தன்னுடைய எல்லா வார்த்தைகளும் கேட்டோம், அவனுடைய இருதயம் கொஞ்சம் கூட மாறாத ஒரு நிலைமையில இருந்து அவன் பயங்கரமா அவனும் எடுக்கப்பட்டதை நம்ம பாக்குறோம். யூதாஸ் மாதிரி அந்த கொடிகள் இருக்க முடியாது. போன வாரம் ஒரு சில வசனங்களை நம்ம படிக்க தவறிட்டோம். நான் போன வாரம் சொன்ன ஒரு கிறிஸ்தவ, உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா நமக்கு எப்படி தெரியும், அவன் கனி கொடுத்தே கொடுப்பான். பைபிள்ல தான் போட்டிருக்கு, ஒரு கனி கொடுக்காத கிறிஸ்தவன்றதே கிடையாது பைபிள்ல பார்க்கும்போது. ஒரு கிறிஸ்தவன், உண்மையான கிறிஸ்தவன் இருந்தா அவன் கனி கொடுத்தே கொடுப்பான். அவன் கனி இல்லைன்னா என்ன அர்த்தம், அவன் உண்மையான கிறிஸ்தவன் இல்லைன்றதுதான் அர்த்தம். நம்ம அந்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். போன வாரம் சில வசனங்களை படிக்க தவறிட்டு, மத்தேயு படிக்க சொன்னா அப்புறம் படிக்கல. மத்தேயு 7:16 படிப்போம். ஒரு கிறிஸ்தவனா, ஒரு உண்மையான கிறிஸ்தவனா, உண்மையான போதகரை நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்க, அவங்களுடைய கனிய பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அவங்களுடைய கனிய பார்த்து நீங்க ஒரு உண்மையான கிறிஸ்தவனை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இன்னொரு வசனத்தை படிக்கலாம், மத்தேயு 3:7.
பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவர் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்?
படியுங்க, தொடர்ந்து.
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள்.
புரியுதுங்களா, அங்கேயும் கனின்னு வருது. ஒரு கிறிஸ்தவ, ஒரு ரட்சிப்புக்கு ஒரு அடையாளம் என்னன்னா கனி இருந்தே இருக்கணும் அப்படின்னு தான் பைபிள் நமக்கு ஃபுல்லா வெளிப்படுத்துது. உங்களுக்கு விதை விதைக்கிற கதை உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிருக்கலாம். அந்த எந்த விதையா அவர் ரட்சிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு, முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதைகளா, நல்ல நிலத்துல விழுந்து கனி கொடுத்த விதைகள் தான் ரட்சிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பைபிள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது, கனி கொடுக்கிறவன் தான் கிறிஸ்தவன், கனி கொடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன். அதுக்கு அநேக வசனங்கள் இருக்குது. அப்படின்னும் போது அந்த எத்தனையோ பேர் வெளிப்பிரகாரமா கனி கொடுக்காதத பத்தி நம்ம என்ன சொல்றது, எத்தனையோ கிறிஸ்தவம் கனியை கொடுக்கறது இல்லையா, அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, எத்தனையோ பேர் வெளிப்பிரகாரமாக இயேசு கிறிஸ்து கிட்ட ஒட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க தவிர, ஆனா உண்மையான உறவு இயேசு கிறிஸ்து கிட்ட இல்லாதது தான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன். புரியுதுங்களா? அதனாலதான் முதல்ல அவர் சொல்றாரு, கனி கொடுக்காத எந்த கொடியும் அவர் அறுத்து போடுகிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம் இந்த நாள்ல, இந்த மூணு காரியத்தை பத்தி நான் சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த கனி கொடுக்கறது முக்கியத்துவம், ஏன்னா கனி கொடுக்கலன்னா ரட்சிப்பே சந்தேகம், கிறிஸ்தவனே இல்லை அப்படின்ற அளவுக்கு பைபிள் நமக்கு எடுத்து சொல்லுது. அதோட முக்கியத்துவத்தை நம்ம பார்க்க போறோம். அடுத்தபடியாக கனினா என்ன, கனி கொடுக்கணும்னு சொல்றீங்களே, அவன் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லைன்றீங்களே, கனி கொடுக்கறதுனா என்ன, கனினா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். எப்படி கனி கொடுக்கறது, இந்த மூணு காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரி, இந்த மூணு காரியத்தை இந்த நாள்ல பார்ப்போம். ஒரு கனி கொடுக்கறதுனுடைய முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்து அதை எவ்வளவு வலியுறுத்துகிறாருன்றது அந்த வசனத்துல நம்ம பார்க்கலாம். மெய்யான திராட்சை செடினா கனி கொடுத்தே கொடுக்கும், இஸ்ரவேல் மாதிரி அவரை ஏமாத்தாது, கனி கொடுத்தே கொடுக்கும். என்னில் இருக்கிற எந்த கொடியும் கனி கொடுத்தே கொடுக்கணும், அது கனி கொடுக்காது எதுவும் அறுத்து போடுவாரு. கனி கொடுக்கறத அவர் என்ன செய்வாரு, அவர் வெட்டி விடுவாருன்னு பார்த்தோம் போனவர். அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு வெட்டி விடுவாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இது பார்க்கும்போது கனியினா என்ன, முதலாவது கனியினா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிட முடியாதா, கனி கொடுக்கறதுனுடைய அவசியம் என்ன, இத பத்தி எல்லாம் நம்ம படிக்கலையே. ரட்சிக்கப்பட்ட நான் உடனே பரலோகத்துக்கு போயிட முடியாதா, கனி என்னத்துக்கு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போயிடக்கூடாதா அப்படின்னா, பைபிள்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா கனி கொடுக்கறனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவு வலியுறுத்தி இருக்குது அப்படின்னு தான் பார்க்கலாம். கடவுள் ரொம்ப அதை வலியுறுத்துறார். 106 டைம் பழைய ஏற்பாட்டில் கனி கொடுக்கறத பத்தி போட்டிருக்கு, 106 டைம். அது என்னத்துக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் நான் கொடுக்கறேன்னா, எவ்வளவு முக்கியம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். 106 டைம் பழைய ஏற்பாட்டில் அதை பத்தி போட்டிருக்கு, புதிய ஏற்பாட்டில் 70 வாட்டி போட்டிருக்கு. கனி கொடுக்கறத பத்தி 70 வாட்டி புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கவனிக்கிறதே இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கு, 27 புக்ஸ்ல 24 புக்ஸ் கனி கொடுக்கறத பத்தி போட்டிருக்கு. ஒரு 3 புக்கு தான் விட்டாச்சு, வேற எல்லா ரொம்ப சின்ன சின்ன புக் இருந்தாலும் அதுல போடல, வேற எல்லா புக்லயும் கனி கொடுக்கறத பத்தி போட்டிருக்கு. பவுல் எழுதின எல்லா புக்லயும், பவுல் எழுதினது ஒன்னு விடாம எல்லாத்துலயும் கனி கொடுக்கறத பத்தி வருது. அப்படின்னும் போது அது முக்கியம் இல்ல, யோசிச்சு பாருங்களேன். அதை தான் உங்களுக்கு வலியுறுத்தணும்னு பாக்குறேன். கனி கொடுக்கறது எவ்வளவு முக்கியம் பைபிள் போட்டிருக்கு. சங்கீதம் ஒன்னும் இல்ல, சங்கீதம் நமக்கு ரொம்ப பிடிச்ச புக். அந்த முதல் புக்கே எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா என்ன வருது அதுல, படிங்க சங்கீதம் 1 சங்கீதத்தை.
அவன் நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் பணியை தந்து உலகில் விடாதிருக்கிற மரத்தை போல இருந்தான்.
தன் காலத்தில் என்ன கொடுத்து, தன் கனியை கொடுத்து. பழைய ஏற்பாடுலயே ஒரு பக்திமான், ஒரு உண்மையான விசுவாசி அப்படின்றதுக்கு அவனுக்கு அடையாளம் என்ன, அவன் தன் காலத்துல அவன் கனியை கொடுப்பான் அப்படின்றதான் நம்ம பாக்குறோம். கனி கொடுக்கறதுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும் போது என்ன கனி நமக்கு, இது உங்களுக்கு முக்கியமா ஒரு கேள்வி வரணும். இப்படி இவ்வளவு முக்கியமா பைபிள்ல கனி கொடுக்கறத பத்தி போட்டிருக்கேன்னும் போது இந்த ரெண்டு கேள்வி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரணும். கனினா என்ன, அதை நான் எப்படி கொடுக்கறது இல்லைங்களா, அது முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கனின்றது முதலாவது நம்ம என்ன நினைச்சுக்க கூடாது, ஒரு சக்சஸ் தான் கனி இல்லை. அநேக பேர் அப்படி நினைச்சுக்கிறது, ஒரு சக்சஸ், நிறைய கூட்டம் இருந்தா நிறைய கனி கொடுக்கறாங்க அப்படின்றது இல்லை. நிறைய கூட்டம் இருந்தா நிறைய, அநேக மாம்ச முயற்சிகள்லயும் அந்த மாதிரி சக்சஸ் வந்துடலாம். புரியுதுங்களா, மாம்ச பிரகாரமான முயற்சிகள்லயும் அந்த மாதிரி சக்சஸ் வந்துடலாம். உலக பிரகாரமா பண்றதுனாலயும் சக்சஸ் வந்துடலாம். தேவ வசனத்தினால, கர்த்தருடைய சித்தத்தினால வருகிற ஒரு கனி தான் கனி. புரியுதுங்களா, இது வந்து இயேசு சொல்றது, இயேசு மூலமா வருகிற கனியை பத்தி தான் அவர் பேசுகிறாரு தவிர, மனித முயற்சிகளினால சரீரத்தினால வருகிறத பத்தி அவர் இங்க பேசல. எங்கேயோ ஒருத்தர் ரொம்ப பெருசா நடத்திக்கிட்டு இருக்கலாம், ரொம்ப பெருசா கிராண்டா இருக்கலாம், எங்கேயோ ஒரு மிஷினரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதத்தின்படி அப்படி இப்படின்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆக்சுவலா கடவுள் பிரகாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கனி கொடுக்கறது இந்த மிஷினரியா தான் இருப்பாரே தவிர உலக பிரகாரமா செய்யறதுக்கு ஜீரோ தான் கிடைக்கும். புரியுதுங்களா? அதை தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப சக்சஸ பத்தி நம்ம பாக்குறது இல்ல, மாம்ச பிரகாரமான. சரி, கனினா என்னன்றத அஞ்சு கனிகள் பைபிள்ல போட்டிருக்கு. கனினா என்ன, வாட் இஸ் ஃப்ரூட் அப்படின்னா அஞ்சு விதமான ஃப்ரூட் பைபிள்ல போட்டிருக்கு. அது என்னன்றத நான் உங்களுக்கு நம்ம பார்ப்போம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் ஒரு மனுஷன்ல காணப்படுறது முக்கியமான கனி. அவனுடைய கேரக்டர்ல இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் இருக்கிறது ஒரு கனியா நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22 நம்ம எடுத்துக்குவோம். படிக்கிற, ஆவியின் கனிகளோ அன்பு. முதலாவது என்ன போட்டிருக்கு? அன்பு, சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்றது. இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருடைய குணாதிசயங்கள்? இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள். இது ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்துச்சு இந்த குணாதிசயம். மிகுந்த அன்புள்ளவராக அவர் இருந்தார். அவருடைய அன்பு அவருக்குள்ள இருந்து எங்க போனாலும் ஊத்துக்கிற அன்பா இருந்துச்சு. கஷ்டத்துல பாக்குறவங்களுக்கு, குஷ்டரோகிகளை பாக்குறவங்களுக்கு அவருடைய அன்புனால சுகம் செய்தார். அவர் பாக்குறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்கள் தான் அங்க போட்டிருக்கு. முதலாவது கனின்றது என்ன பாக்குறோம்னா இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். இது வந்து ஒரு கனி, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். கனிக்கும் ஒரு மாம்ச முயற்சினால வர்றதுக்கும், உதாரணத்துக்கு நம்ம சொந்த முயற்சினால இந்த காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சொந்த முயற்சி எப்படின்னா, எனக்கு அன்பு இல்லை, ஐயோ எனக்கு அன்பு இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த வாரம்லாம் நான் என்னவா இருப்பேன், ரொம்ப அன்பா இருப்பேன் அப்படின்னும் போது அன்பா எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது, எல்லார்கிட்டயும் ஸ்மைல் பண்ணி இந்த வாரம் நான் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன கோவம் அடக்கம் வந்தாலும் அடிக்கணும் போட்டு சாத்தணும்னு வந்தாலும் ரொம்ப அன்பா, இந்த அன்பா இருக்கணும், இல்ல இல்ல அன்பா இருக்கணும், கனி இருக்கணும், எனக்கு அன்பா இருக்கணும் அப்படி இருக்கலாம். புரியுதுங்களா? சரி, அடுத்த வாரம் நான் சந்தோஷமா இருக்கணும், இந்த வாரம் அன்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த வாரம் நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்க பார்த்தாலும் சிரிச்சுனு, எங்க பார்த்தாலும் சிரிச்சுனே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, பாட்டு பாடிட்டு சந்தோஷமா இருக்க, உள்ளுக்குள்ள பயங்கர வேதனை, பயங்கர துக்கம், ஆனா எங்க பாரு சந்தோஷமா இருக்கு. அப்படி இல்ல, இது போட்டிருக்கிறது, இது கனி, இது ஆட்டோமேட்டிக்கா வரணும். இது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர்ல அவன் அன்பா இருக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அன்பா இருக்குவோம், ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் இருக்கிறது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்னொன்னா ட்ரை பண்ணி கடைசியில என்ன போட்டிருக்கு, ஒரு வாரம் அன்பு ட்ரை பண்றோம், ஒரு வாரம் சந்தோஷம், ஒரு வாரம் அது இச்சை அடக்கம், கடைசியில இந்த வாரம் இச்சை அடக்கம் நான் ட்ரை பண்ணும் போது, இச்சை அடக்கம் ட்ரை பண்ணும் போது அன்பு சந்தோஷம் எல்லாம் போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு கனி, அது அது காணப்படுகிற ஒரு கனி. இது எப்படி வரும்ன்றத நம்ம பார்ப்போம். இது ஆட்டோமேட்டிக்கா என் லைஃப்ல எப்படி வரும்ன்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன கனி பைபிள்ல என்ன போட்டிருக்குன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம், அஞ்சு கனிகளை நான் சொல்ல போறேன். ரெண்டாவது கனி என்ன போட்டிருக்குன்னா, கடவுளை வந்து நம்ம முழு இருதயத்தோடு நன்றியில அவர் துதிக்கிறது ஒரு கனின்னு போட்டிருக்கு. முழு இதயத்தோடு அவரு நன்றி உள்ள இதயத்தோடு ஆராதனை நிறைந்த ஒரு இதயத்தோடு அவரு ஸ்தோத்தரிக்கிறது ஒரு கனின்னு பைபிள்ல போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு? எபிரேயர் 13:15 போட்டிருக்கு. 13:15 படிங்க.
ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உடல்களின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்தப்படுவோம்.
நாமத்தில் துதிக்கிற கனி ஸ்தோத்திர பலி, கடவுளுக்கு ஸ்தோத்திர பலி. இத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், மாம்ச ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? சொல்ல முடியாது, நம்ம இருதயத்தின் நன்றியில நிரம்பி கடவுள் மேல உண்மையான நன்றியில அவருடைய சத்தியத்தை அறிஞ்சு இருதயத்திலிருந்து வருகிற ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திரம் 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 மாம்சில சொல்ல முடியாது எனக்கு கனி வந்துருச்சுன்னு, அது சொல்லலாம். அப்படி இல்ல, அது அது கனி அப்படி இல்ல. அது ரெண்டாவதாக கனி போட்டிருக்கு. மூணாவதாக என்ன கனி பைபிள்ல போட்டிருக்குன்னா, மத்தவங்களுடைய சிலருடைய ஊழியத்தின் தேவைகளோ சரி, மத்தவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திப்பது, சந்திக்கிற ஒரு குணம், மத்தவங்களுடைய தேவைகளை நம்ம சந்திக்கிறது ஒரு கனியா பைபிள்ல போட்டிருக்கு. உதாரணத்துக்கு பவுல் வந்து ஜெயில இருக்காரு, பிலிப்பு பட்டணத்தார் என்ன பண்றாங்க, பிலிப்பு சபையில இருக்கிறவங்க அவருக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க. ஒருவேளை பணமா இருக்கலாம், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு, இல்ல அவங்க ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு. அவர் தான் யாருக்கிட்டையும் காசு வாங்குறது இல்லையா, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு அவர் ஜெயில இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு ஒரு கிஃப்ட் அனுப்புறாங்க. அதுக்கு பார்த்து பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 4:17 பிலிப்பு 4:17 நீங்க கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீங்க கொடுத்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அது எனக்கு கிஃப்ட் வந்துச்சுன்றதுனால எனக்கு சந்தோஷம் இல்ல. அது சொல்றது அழகா சொல்றாரு, எனக்கு ஏதோ காசு வந்துருச்சுன்னு எனக்கு சந்தோஷம் இல்ல. இயேசு கிறிஸ்துக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவுனால இந்த கனி உங்க வாழ்க்கையில இருந்து வருதேன்றத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றார். புரியுதுங்களா, அது ஒரு கனியா போட்டிருக்கு. மத்தவங்களுடைய தேவைகளை நாம் சந்திப்பது ஒரு கனியா போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற உறவுனால நம்ம அந்த ஊழியத்தின் தேவைகள், உண்மையான தேவைகளை சந்திக்கிற அந்த குணம் ஒரு கனியா போட்டிருக்கு. முதலாவது இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம், இரண்டாவது ஸ்தோத்திர பலி, மூணாவது மத்தவங்களுடைய தேவையை சந்திக்கிறது, நாலாவதாக இது ரொம்ப பாப்புலர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கனி, இயேசு கிறிஸ்து கிட்ட மத்தவங்களை கொண்டு வர்றது ஒரு கனி. மத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி, ஒரு சாட்சியா நம்ம சுவிசேஷம் சொல்லி எத்தனை பேரை இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரமோ அது ஒரு கனியா பைபிள்ல போட்டிருக்கு. எங்க போட்டிருக்கு, யோவான் 4:36 பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான் அவர். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த சமாரியால இருந்து ஜனங்கள்லாம் வரும்போது, நீங்க இன்னும் அறுப்பு காலம் வரலன்றீங்களே, அறுப்பு காலம் வந்திருக்கு பாருங்க, எத்தனை பேரை நம்ம ரட்சிக்க முடியும், எத்தனை பேர் ரட்சிப்புக்கு வர முடியும், இவ்வளவோ பேர் கடவுளை தெரியாம இருக்காங்களேன்னு சொல்லி, விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் சந்தோஷப்படும்படிக்கு கனி வரம் பண்ணி பண்ணுங்க அப்படின்றார். புரியுதுங்களா, ரெண்டு பேர் சந்தோஷப்பட முடியும், யாரு, விதைக்கிறவங்களும் அறுக்கிறவங்களும் அப்படின்னு பார்க்கும்போது அது கனியா அது சொல்லப்படுது. அதுல என்னன்னா, விதைக்கிறவங்களும் அறுக்கிறவங்களும் ரெண்டு பேரை பத்தி சொல்லியிருக்கு. நம்ம ஒருவேளை நேரா சில பேரை கடவுளை கொண்டு வராம இருக்கலாம், ஆனா விதைக்கிறவங்களா நம்ம இருக்கலாம். புரியுதுங்களா, ஒருவேளை நமக்கு நேர சுவிசேஷத்தை பத்தி சொல்லாம முடியாம இருக்கலாம், ஆனா சில பேர் சபைக்கு கொண்டு வர்றது மூலமா, இல்ல யாரோ ஒரு போதகர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறது மூலமா, அதெல்லாம் விதைக்கிறோம். புரியுதுங்களா, நம்மளா நேரம் அறுக்கல, ஆனா விதைக்கிறவர்களா இருக்கலாம். இல்ல நம்மளே ஒரு மிஷினரியை ஏற்படுத்தி அந்த மிஷினரியுடைய தேவைகள்லாம் சந்திச்சு வெளியில சபைகளை ஏற்படுத்துறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கிறதுக்கு பாஸ்டர் பாலாவை அவங்க அனுப்புற மாதிரி அவங்களாம் விதைக்கிறாங்க. அந்த சபையில இருக்கிறவங்கலாம் அவங்க ஒன்னும் நேரம் அறுக்கிற மாதிரி இல்ல, ஆனா அவங்க விதைக்கிறவர்களா இருக்காங்க. அவங்க அது ஒரு கனி. அவங்க அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து கிட்ட ஜனங்களை கொண்டு வர்றது ஒரு கனியாக அது போட்டிருக்கு. சில பேர் என்ன நினைச்சுக்கலாம், இது வந்து கனி வந்து விதைக்கிறது ஒரு அநேக ரொம்ப முக்கியமான கனி, கடவுள் ரொம்ப அதிசயமா பாக்குறாரு விதைக்கிறது. வில்லியம் கேரின்னு உங்களுக்கு தெரியுங்களா, வில்லியம் கேரின்றவர், அவர் தான் இந்தியாவுக்கு வந்து அவர் 35 வருஷமா மிஷினரி ஊழியம், 35 வருஷம் இல்ல 70 வருஷமா கிட்ட பண்ணியிருக்காரு. ஆனா 35 வருஷமா இங்க ஊழியம் பண்ணாரு, எத்தனை பேர் ரட்சித்தார் தெரியுங்களா, ஒருத்தருமே வரல. 35 வருஷமா மிஷினரி, ஆரம்பத்துல எல்லாமே பிராமின்ஸ் அவங்க இவங்க, ஆரம்பத்துல வந்தவர் அவர் தான். அவர் வந்து ஊழியம் பண்ணார், கல்கட்டால வந்து ஊழியம் பண்ணாரு, ஒருத்தருமே 35 வருஷம் வரைக்கும் ரட்சிக்கப்படல. ஆனா என்ன மாதிரி பண்ணி வச்சாரு தெரியுமா, விதைச்சுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு வர ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க வச்சிருக்கிற பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு காரணம் இருந்தது அவர் தான். இன்னைக்கு வந்த எத்தனையோ பேர் அவர் விதைச்சிட்டு போயிட்டாரு, ஆனா எவ்வளோ வர அநேக கன்வெர்ட்ஸுங்க அதனோட அவருடைய விதைச்சதனுடைய பலனால தான் வர்றாங்க. சில பேர் விதைக்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியம். ஒருவேளை இப்ப உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம், ஆனா விதைக்கிறது ரொம்ப அவசியம். விதைக்கிறவங்களும் அறுக்கிறவங்களும், புரியுதுங்களா? விதைக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பாக்குறோம், அது ஒரு கனி. இயேசு கிறிஸ்து கூட ஜனங்களை கொண்டு வர்றது ஒரு கனியாக பைபிள்ல போட்டிருக்கு. சரி, கடைசியாக கொலோசியர் 1:10 நம்ம ஏற்கனவே போன வாரம் படிச்சோம், நற்கிரியைகள். பொதுவா நம்ம வாழ்க்கை ஒழுங்கான கிரியைகள், நல்ல கிரியைகள், கடவுளுக்கு பிடிச்ச கிரியைகளோடு நம்ம வாழ்க்கை வாழ்றது ஒரு கனிகளா போட்டிருக்கு. 5 கனிகளை, என்ன கனி, அதுக்கு என்ன பதில்? 5 கனிகள் பைபிள்ல போட்டிருக்கு. முதலாவதாக இயேசு கிறிஸ்துனுடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுவது கனியாக போட்டிருக்கு. ரெண்டாவதாக ஸ்தோத்திர பலி, கடவுளுக்கு உண்மையான நம்ம முழங்காலிட்டு உள்ளத்திலிருந்து நன்றியோடு அவர் துதிக்கிறது ஒரு கனியாக போட்டிருக்கிறது. அடுத்தது மற்றவங்களுடைய தேவைகள், தேவைகளை சந்திக்கிறது, ஊழியத்தின் தேவைகளை சந்திக்கிறது ஒரு கனியாக போட்டிருக்கு. 4வது இயேசு கிறிஸ்து கிட்ட மக்களை விசுவாசி, இயேசு கிறிஸ்து கிட்ட இயேசுவை நம்பி கன்வெர்ட்ஸை கொண்டு வர்றது ஒரு கனியாக போட்டிருக்கு. 5வது நற்கிரியைகள், நம்ம லைஃப், நம்ம லைஃப் ஒழுங்கா ஒரு லைஃப் இருக்கு, நற்கிரியைகளோடு நம்ம லைஃப் இருக்குன்னா அதெல்லாம் கனிகளாக போட்டிருக்கு. இந்த கனிகள் விசுவாசிகளுக்குள்ள இருக்கும், ரட்சிக்கப்பட்டவங்களுடைய விசுவாசிகளுக்குள்ள இருக்கும்னு பைபிளில் போட்டிருக்கு. இதை பார்க்கும்போது அதான் ஒரு நியாயப்பிரமாணமா கனிகளை கொண்டு வரவே முடியாது, நியாயப்பிரமாணமா கனி வர முடியாது, புரியுதுங்களா? அதான் ஸ்தோத்திரம் 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 சொல்ற மாதிரி இல்ல, நான் ஒரு 5 பேரை எப்படியாவது ஒரு வருஷத்துக்குள்ள இயேசு கிட்ட கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடணும்னு போய் எப்படியாவது இந்த காலேஜ்ல எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, இன்ஸ்டிடியூஷன்ல சில சபைகள்லயே பண்ணுவாங்க. நீங்க 10 வருஷமா இயேசு கிறிஸ்து கிட்ட யாரை நீங்க கொண்டு வந்தீங்க, அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணி, ஐயோ நான் யாராவது குற்ற உணர்வு இல்லைன்னா நீங்க நரகத்துதான் போவீங்க, நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட யாராவது கொண்டு வரலன்னா அப்படி நம்ம பண்ணவே முடியாது. இது கனிங்க, கனின்றது நம்ம போய் ஒரு செடியை கனி கொடு கனி கொடு கனி கொடுன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தா கனி கொடுக்குமா? கொடுக்காது, புரியுதுங்களா? கனி எப்படி வரும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம், எப்படி கனிகள் வரும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை தான் நமக்கு அடுத்த வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார், 15வது அதிகாரம், யோவான் 15வது அதிகாரம். எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள். இங்கிலீஷ்ல எப்படி வருது? Abide in me. Chapter 15, verse 4. எண்ணில் நிலைத்திருங்கள். இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவத்தில் கனி கொடுக்கிற ஒரே வழி, கடவுள் ஏற்படுத்தியிருக்கிற ஒரே வழி இதுதான், இந்த 2 வார்த்தைகள் தான் ஒரே வழி. இது ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். எண்ணில் நிலைத்திருங்கள், நிலைத்திருக்கிறது தான் என்ன, நிலைத்திருக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன இருக்குன்னா தங்கி இருக்கிறது. தங்கி இருக்கிறதுனா என்ன, தங்கி இருக்கிறதுனா நம்ம ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம போய் தங்கி இருக்கிறதுனா என்ன, வாரத்துக்கு ஒரு வாட்டி விசிட் பண்றதா நம்ம தங்கி இருக்கிறதுன்னு சொல்றது இல்ல, நம்ம அங்கேயே இருக்கிறோம், தங்குறோம் அதுலயே. தங்கி இருக்கிறத பத்தி தான் பேசுது. ஒரு பைபிள்ல இன்னொரு இடத்துல இந்த வார்த்தை எங்க இருக்குன்னா, மரியா போய் எலிசபெத்தோடு 3 மாதம் நிலைத்திருந்தால், தங்கி இருந்தால் அப்படின்னு வருது. அங்க இருக்கணும், தொடர்ந்து கண்டினியூஸா விட கொஞ்சம் கூட பிரேக் இல்லாம தொடர்ந்து இருக்கிறத பத்தி தான் அது பேசுது. ஒரு 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 விசிட் இல்ல, தொடர்ந்து நிலைத்திருக்கிறத பத்தி தான். ஒரு வீட்டில் நம்ம எப்படி தங்கி இருக்கிறோம் அதை பத்தி தான் நம்ம பேசுகிறது. இதனோட அழுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப அழுத்தமா இது சொல்றாரு. இவ்வளவு ஒரு முக்கியமான காரியம், மகாபெரிய உலக ரகசியம் இது, உங்களுக்கு தெரியணும், ரொம்ப பெரிய ரகசியம். ஏன் இவ்வளவு நாள் அவர் சொல்லல உங்களுக்கு? கனி கொடுக்கறதுதான் ஒரு கிறிஸ்தனுடைய முக்கியமான வேலைன்னும் போது, இப்படித்தான் கனி கொடுக்கணும் போது 15 அதிகாரம் சொல்லல, கடைசியில் அவர் போகும்போது சொல்லிட்டு போறார், போக போறார் கொஞ்ச நேரத்தில். சில பேர் பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரியும் போது, ரெண்டு காதலர்கள் பிரியும் போது, இல்ல தகப்பன் தாய் பிரியும் போது, கடைசியில போகும்போது அவங்க சொல்றது ரொம்ப முக்கியமா சொல்லிட்டு சொல்லணும்னு வச்சிருப்பாங்க ஒரு சில காரியங்கள். கடைசியில் ஒரு ரெண்டு ஒரு போட்ல இருந்து ஒருத்தர் போறாரு, ஒரு ஒருத்தர் கரையில நின்னுக்கிறாரு, ஒருத்தர் போட்ல நின்னுக்கிறாரு. அந்த போட்டு பிரியிற நேரத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உனக்கு சொல்லணும்னு விரும்புறேன் அப்படின்னும் போது அந்த முக்கியமான காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து தன் பிரிஞ்சு போற சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் இந்த ரெண்டு வார்த்தைங்க தாங்க. இங்கிலீஷ்ல மூணு வார்த்தைங்க வருது, அபாய்டு வித் மீ. நித்திய நித்திய காலம் இன்னுமே வரப்போற சீஷர்கள் எல்லாருமே நான் பிரிஞ்சு போகும்போது நான் என்ன சொல்லிட்டு போனேன்றது அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா இதை தான் அவர் சொல்லிட்டு போனார். ரொம்ப அழுத்தமா அவர் சொல்றார். எந்த அளவுக்கு அழுத்தமா சொல்றாருன்னா இன்னும் வரப்போற 11 வசனத்திலையும் திருப்பி 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 வேற வேற வார்த்தைங்களை இதை தான் அவர் சொல்ல போறார். எவ்வளவு முக்கியம், 11 வசனங்கள்ல திருப்பி 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 இதை அழுத்தமா அவர் சொல்ல போறாருன்னும் போது அது ஏன் எப்படின்னா இது வித்தியாசமா என்ன கூட சொல்றாரு, அது அடுத்த வாரம் நம்ம படிக்க போறோம். என்னில் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு வரப்போற மகாபெரிய ஆசீர்வாதங்க, என்னில் நிலைத்தில்லாத போது வரப்போற மகாபெரிய சாபங்களும் சொல்ல போற. இன்னும் வரப்போற 11 வசனத்துல அவர் எவ்வளவு முக்கியத்தைப்படுத்துறாரு பாருங்களேன். இந்த வார்த்தைகள் என்னில் நிலைத்திருங்க. இன்னும் அவர் எப்படி சொல்ற மாதிரி தெரியுதுன்னா, அருமையான பிள்ளைகளை நான் உங்களை விட்டு போக போறேன், அநேக காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்லணும், அநேக கட்டளைகள் நான் சொல்லணும். இன்னும் எவ்வளவோ இது மேல உங்களுக்கு கேட்க முடியாது, நீங்க ரொம்ப பேஜாரா வேற இருக்கீங்க, இன்னுமே கேட்க முடியாது. ஒருவேளை அதெல்லாம் கூட நான் சொல்லாம கூட போயிடலாம், ஆனா இந்த ஒரு காரியம் காண்டி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னா வேற எல்லாமே இதுல அடங்கி வந்துருது. நான் சொல்ல வேண்டியது, சொல்லாத போனது, இது வரைக்கும் சொன்னது எல்லாமே அடங்கி இருக்கிறது. எதுலன்னா இதுல தான், என்னில் நிலைத்திருங்கள், அபாய்ட் வித் மீ. ரொம்ப முக்கியப்படுத்துறாருங்க அந்த வசனத்தின் அழுத்தம். கடவுள்கிட்ட தான் நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வசனத்தின் அழுத்தம் நீ தான் உணர்த்தணும் மக்களுக்கு. ரொம்ப அழுத்தம், விட்டு போற இட்ஸ் அ பார்ட்டிங் மெசேஜ். இதுல எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்க எதற்காக உண்டாக்கப்பட்டீங்களோ அந்த நோக்கத்தையே நிறைவேற்றக்கூடியது இந்த ஒரு ரெண்டு வார்த்தைகள் தான். எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள். இது யாருக்கு சொல்றாருன்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பலாம். இது யாருக்கு சொல்லப்படுது? ஒரு அவிவிசுவாசி கனி கொடுக்க ரெண்டு விதமான கொடிகள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. என்னது அது? கனி கொடுக்கிற ஒரு கொடி, கனி கொடுக்காத ஒரு கொடி. இது கனி கொடுக்கிற கொடிக்கு சொல்றாரா, கனி கொடுக்காத கொடிக்கு சொல்றாரா? எதுக்கு நினைக்கிறீங்க? ரெண்டுக்கும் தான் சொல்றார். ரெண்டுக்கும் தான் அவர் சொல்றார். ரெண்டுக்கும் தான் அவர் சொல்றத நம்ம பார்க்கிறோம். ஏன் நம்ம ரெண்டுக்கும் பார்ப்போம். சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு கொடிக்கு தான் அவர் சொல்றாரு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ரெண்டுக்குமே இதுல சொல்ற மாதிரி வருது. நம்ம ரெண்டுக்குமே அர்த்தத்தை பார்ப்போம். ஒருவேளை கனி கொடுக்காத கொடிக்கு அது என்ன? கனி கொடுக்காத கொடி யாரு? ஒரு அவிவிசுவாசி. ஒரு விசுவாசியே இல்ல, ஒரு அவிவிசுவாசி. மேல் பார்வையா இயேசு கிறிஸ்து கிட்ட சம்பந்தம் இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிற ஒரு விசுவாசி. சபைக்கு எதுக்கு வருது? வருது உண்மையான இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற உறவுனால இல்ல. ஒருவேளை அவங்க வைஃப் வரணும்னு கட்டாயப்படுத்தலாம், இல்லைன்னா அவங்க ஹஸ்பண்ட் வரணும்னு கட்டாயப்படுத்தலாம், இல்லைன்னா வேற ஏதோ காரணத்துக்காக வரணும்னு, அப்பா அம்மா கட்டாயத்துக்காக வரலாம். ஆனா உண்மையா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற உறவுனால சபைக்கு வர்றதுல சும்மா மேல் பார்வையா இயேசு கிட்ட ஒட்டி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது, ஆனா உண்மையான விசுவாசியே இல்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு அவர் சொல்றது நீ உண்மையாரு. அபாய்ட் வித் மீனா அவங்களுக்கு அர்த்தம் என்ன? நீ உண்மையாரு, நீ ரொம்ப நாள் இப்படியே போக முடியாது, சீக்கிரம் அறுத்து போட்டுருவார் என் பிதா. பயங்கரம் முந்தின நிலைமை பிந்தின நிலைமை விட மோசமா போயிரும். ஏசு கிறிஸ்து கிட்ட நாடக யூதாசு வராம இருந்தாலே நல்லா இருந்துச்சு இல்லையா, இல்லீங்களா? யூதாசு வராம இருந்தா, ஆனா வந்து அவன் என்ன பயங்கரமா அவனுடைய டிராஜடி அவன் வாழ்க்கை முடிஞ்சு. அந்த மாதிரி உன் வாழ்க்கையை முடிச்சுக்காத, என்கிட்ட உண்மையாயிரு. என்கிட்ட யார் யாரெல்லாம் உண்மையா இருக்கிறாங்களோ அதான் அபாய்ட் வித் மீ. என்கிட்ட உண்மையாயிரு, உண்மையா என்கிட்ட கனெக்ட் ஆகு. அப்போது என்ன போட்டிருக்கு? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்கிட்ட நீ உண்மையா இருக்கும் போது உனக்கு நான் உண்மையா இருப்பேன், உனக்கு உண்மையா நான் தெரிவேன். ஒருவேளை இயேசு கடவுளா இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நீ வந்துகிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இயேசு ஏதோ நினைச்சுட்டு நீ வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அப்படி இருக்காத நாடகம் போட்டுக்கிட்டு. நீ உண்மையா என்கிட்ட கனெக்ஷன் ஆயிரு, அப்ப நானும் உனக்கு ரியலா தெரிவேன், நான் ரியலா மாறுவேன், உனக்கு உண்மையான ரட்சகரா உனக்கு ரியலா தெரியும் அப்படின்றது அவர் அதான் சொல்றாரு. ஒரு நாடகம் போட்டுக்கிட்டு மேல் பார்வையா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல, பயங்கரமா போய்விடும். அதனால நிலைத்திருக்கிறதுனால யாரும் ரட்சிக்கப்பட போறதில்லை. என்ன சொல்றாரு, உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க நிலைத்திருப்பாங்க. அதான் அவங்களுக்கு மெசேஜ். அவருக்கு என்ன சொல்றாருன்னா, கனி கொடுக்காத ஒரு செடி, அறுத்து போட வேண்டிய ஒரு செடிக்கு என்ன சொல்றாரு, நீ பயங்கரமான நிலையில இருக்க, நீ சீக்கிரம் அறுத்து கொள்ளப்பட போற, அதனால என்கிட்ட உண்மையா கனெக்ட் ஆயிடு, உண்மையா இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசிச்சு ரட்சிக்கப்படு. புரியுதுங்களா? அது ரட்சிக்கப்படுனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, அதுக்கு அர்த்தத்தையே யாரும் சொல்றது இல்ல. சுருக்கமா நான் சொல்றேன், நீங்க ஒரு பரிசுத்தாவினால நீங்க உண்மையான பாவின்றத உணர்ந்து, உண்மையா பாவின்றத உணர்ந்து, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்திருக்கிறார், எனக்காக பரிகார பலியா மரித்திருக்கிறார்ன்றத முழுமையா, இன்னமே என் நீதியில நான் நம்ப போறதில்ல, நான் ஒழுங்கான மனுஷனே இல்லை, நான் ஒரு பாவி, என்னுடைய நீதியெல்லாம் தூக்கி போட்டு இயேசு கிறிஸ்து தான் என் ரட்சகர்ன்னு அவரை நம்ப போறேன் அப்படின்னு நம்புறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? உண்மையா அப்படி செய்யும் போது அவருடைய மகா பெரிய கிரியை நம்ம இருதயத்துக்குள்ள நடந்து நம்ம இருதயத்தை அவர் மாத்துறார். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஒர்க். இருதயத்தை மாத்துறதுனால அதுக்கு பேர் தான் மறுபிறப்பு, ரீஜெனரேஷன் இங்கிலீஷ்ல. அப்படி மாறும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம முதல்ல என்னத்தை நேசிச்சோமோ அதை வெறுக்க ஆரம்பிக்கிறோம், எதை நம்ம வெறுத்தமோ அதை நேசிக்க ஆரம்பிக்கிறோம். முதல்ல பாவத்தை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தோம், உலகத்தை ரொம்ப நேசிச்சுக்கிட்டு இருந்தோம், அதை வெறுக்க ஆரம்பிப்போம். இயேசுவும் பைபிளும் சர்ச்செல்லாம் அவ்வளவு போர் அடிக்கும், ஆனா அது ரொம்ப பிடிக்க இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதான் ரீஜெனரேஷன் உள்ளுக்குள்ள இருதயத்துல ஆவுறது. அப்படி ஆவர்த்தம், அப்படிதான் இயேசு கிட்ட உண்மையான இணைப்பு ஏற்பட முடியும். புரியுதுங்களா? கடவுள் அந்த மாதிரி ஒரு கிரியை இதயத்துல செய்யறது இயேசுவை நம்பும் போது தான் அவர் செய்யறார். அந்த மாதிரி நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும், இல்லைன்னா நீங்க நிலைத்திருக்க மாட்டீங்க, இல்லைன்னா பயங்கர முந்தின நிலைமை பிந்தின நிலைமையோட மோசமா போய்விடும் அப்படின்னு தான் ஒரு அவிசுவாசிக்கு அவர் சொல்றது, ஒரு வார்னிங். யூதாஸ் மாதிரி ஆயிராத, இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி அழிந்து போயிடாத, நீ நிலைத்திரு, உண்மையா நீ வா அப்படின்றதுதான் அவர் சொல்றார். சரி, அடுத்தபடியாக விசுவாசிக்கு அவர் சொல்றத பார்ப்போம். ஒரு விசுவாசி எப்படி கனி கொடுக்க முடியும், ஒரு விசுவாசி எப்படி கனி கொடுக்க முடியும்? நீங்க இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா, ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இவ்வளவு முக்கியமான மெசேஜ் நான் சொன்ன இல்லைங்களா, நிலைத்திருக்கிறது எவ்வளவு முக்கியம். இந்த 11 வசனத்திலையும் எப்படி நிலைத்திருக்கிறதுன்றது எக்ஸ்பிளைன் அவர் பண்றதே இல்லை. நீங்க படிச்சு பாருங்க, நிலைத்திருக்கிற இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறதுனா என்ன அப்படின்றது அந்த அதிகாரத்திலேயே இல்லை. இவ்வளவு முக்கியமான மெசேஜ் நீங்க போற நேரத்தில் ஒரு மெசேஜ கொடுக்கறீங்களே, அது நிலைத்திருக்கிறதுனா நீ இது 1, 2, 3, 4 செய்யணும்னு சொல்லுனா இல்லையா? அவர் ஒண்ணுமே சொல்லாம விட்டார். ஏன் அப்படி விட்டாரு? இவ்வளவு முக்கியமான மெசேஜை ஏன் அப்படி விட்டாரு? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நிலைத்திருக்கிறது ஆல்ரெடி அவரு விளக்கிட்டார். எங்க விளக்கிட்டாரு? நீங்க என்ன கேட்கணும், ஒரு கொடி போய் ஒரு திராட்சை செடியில எப்படி நிலைத்திருக்கும், அதைத்தான் நம்ம கேட்கணும். ஒரு இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிறது எப்படின்னா, அதுக்கு உதாரணம் திராட்சை செடி, கொடியை கொடுத்தாரு. ஒரு கொடி போய் ஒரு திராட்சை செடியில எப்படி நிலைத்திருக்கும், அவர் ஏன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஏன் கொடுக்கல அப்படின்னா, நிலைத்திருக்கிறது வந்து ஒரு விசுவாசிக்கு அவன் ஏதோ செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. இது முக்கியமா கவனிங்க, அவன் ஏதோ செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லை. ஒரு விசுவாசி அவன் ஏதோ அது செய்யணும் இது செய்யணும், நம்ம எப்ப பாரு எனக்கு எது செய்யணும் சொல்லுங்க சொல்லுங்கன்னு செய்யறதுலயே நம்ம இருக்கிறோம். ஒரு நிலைத்திருக்கிறது ஒரு விசுவாசிக்கு அவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இல்லை, ஒரு உண்மையை அவன் உணர்ந்து அதன்படி வாழணும், அதுதான் நிலைத்திருக்கிறது. புரியுதுங்களா? விசுவாசி வந்து ஏதோ செய்ய காரியம் இல்ல, நிலைத்திருக்கிறது ஒரு உண்மைய அவன் உணர்ந்து அதன்படி வாழணும், அதுதான் நிலைத்திருக்கிறது. என்ன உண்மை? ஒரு ஒரு கொடிய பாத்தீங்கன்னா, எங்க பாரு, ஒரு கொடி வந்து ஒரு கொடி ஆகிறதுக்கு அது என்னங்க செய்யணும், ஏதாவது செய்யணுமா? ஒரு திராட்சை செடியில ஒரு கொடி இருக்கு, அந்த கொடி வந்து கொடி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? அது செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்ல. யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விசுவாசி செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்ல, அவன் என்ன அவனுடைய நிலைமைன்றத உணர்ந்து அதன்படி வாழணும். எங்க பார்த்து கொடிங்களை நீங்க பாத்தீங்கன்னா, அது எங்கேயாவது வெளியில ஓடிக்கிட்டு எங்க திராட்சை செடி இருக்கு நான் ஒட்டிக்கணும் நான் திரிஞ்சுக்கிட்டு இருக்காது, இல்ல அந்த கொடி திராட்சை செடியிலதான் இருக்கும், அதைதான் நம்ம பாக்குறோம். அது எங்கேயோ போராடிக்கிட்டு, இல்லைன்னா ஒரு கொடி ஒட்டி இருக்கு ஒரு திராட்சை செடியில, ஐயோ நான் ஒட்டி இருக்கணுமே, நான் கீழே உழுதுலக்கூடாது, ஐயோ நான் ஒட்டி இருக்கணுமே, நான் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கு, இல்ல அது ஒட்டி இருக்குது. அவர் என்ன இதுல சொல்றாருன்னா, மகா பெரிய உண்மை, ஒரு ஒரு திராட்சை செடி தான் ஒரு கொடியை உண்டாக்கி அதுல தன்னை ஒட்ட வச்சுக்க முடியுமே தவிர, ஒரு திராட்சை செடியில இருந்து தான் கொடி வருதே தவிர, ஒரு கொடியிலிருந்து திராட்சை செடி வர்றது இல்ல. அதாங்க நம்ம பாக்குறோம், ஒரு கொடி வர்றதுக்கு காரணம், ஒரு கொடி ஒட்டி இருக்கிறதுக்கு காரணம் யாரு? திராட்சை செடி. அவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என்னுடைய மகா பெரிய கிரியையில ஆல்ரெடி உங்களை நான் ஒட்ட வச்சுட்டேன், என்னோடு நீங்க ஒட்டி இருக்கிறீங்க, என்னுடைய கொடிகளா நீங்க இருக்கிறீங்க, அதை உணர்ந்து நீங்க வாழுங்க. அதுதான் உண்மை. அதுக்காகத்தான் நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாம் கொடிங்க. அதான் அந்த வசனத்துல 5வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, நானே திராட்சை செடி. அடுத்தது என்ன வருது? நீங்கள் கொடிகள். நீங்கள் இன்னுமே கொடிகள் ஆக வேண்டிய அவசியம் இல்ல, நீங்க ஆல்ரெடி கொடிகள். அதனால தான் அவர் எப்படி செய்யணும்ன்றது அவர் அதுல சொல்றது இல்ல. ஆல்ரெடி நீங்க கொடிங்க இருக்கீங்க, அந்த மாதிரி நீங்க வாழுங்க. நான் இன்னமும் டெய்லி நான் இயேசுவே நான் உங்ககிட்ட நெருங்கி இருக்கணும், அதுக்காக நான் ஏதாவது செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு இல்ல. ஆல்ரெடி அவர்கிட்ட பெரிய இணைப்புல கடவுளுடைய மகா பெரிய கிரியையில ஆயாச்சு. அந்த இணைப்புல இருந்து நான் வாழணும், அந்த இணைப்புல இருந்து எனக்கு உயிர் வரணும், அந்த இணைப்புல இருந்து எனக்கு எல்லாமே வரணும்ன்ற உணர்வுல நான் வாழணும். அதான் அங்க இருக்கிற சத்தியம். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம ஏதோ செய்யற காரியம் அல்ல அது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த மகா பெரிய கடவுளுடைய கிரியை என் இதயத்துல ஏற்பட்டு விட்டது. அந்த கொடி, கொடியான இயேசு கிறிஸ்து தனக்குள்ள என்னை இணைத்து கொண்டார் அப்படின்றத நம்ம உணர்ந்து நம்ம வாழணும். நம்மளா அதை நம்மளா போய் அதுல இணைச்சுக்க முடியாது. நம்ம ஒரு பெரிய ஜப வீரனாகவோ இல்ல பைபிள் ஸ்காலராகவோ பெரிய ஹீரோவாக அவசியம் இல்லை. நம்ம என்னவா இருக்கணும்? கொடியாரு, அவ்வளவுதான். கொடின்றது என்னங்க? கொடின்றது நம்ம கொடிய பார்த்தோம்னா அது ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கட்டை தான் இல்லையா? சின்ன கட்டை தான். அது என்ன அதுல பெரிய பலம்? அது கனி வருது, எல்லாமே அதுக்கு நடக்கிறது. எதுல இருந்து நடக்குது? அந்த திராட்சை செடியில இருந்து நடக்குது. நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? நம்ம ரொம்ப அதே இது இதெல்லாம் ஆகணும்னு பாக்குறோம். அப்படி கனி வராது. கனி எப்படி வரும்னா, நான் ஒரு கொடியா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரு கொடியினுடைய தத்துவம் என்ன? கொடி தன்னுடைய முழு கனிக்கும் உயிருக்கும் எல்லாத்துக்குமே எதுல சார்ந்திருக்கு? அந்த திராட்சை செடியில சார்ந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து மேல சார்ந்திருக்கும் போது தான் நமக்கு கனி வர முடியுமே தவிர, நம்மளாம் அதை பண்ணி இதை பண்ணி சாதனங்க பண்ண போறதுனால எதுவுமே ஏற்பட போறது இல்லை. இந்த கனிகள்லாம் எப்படி வரும்? எப்படிப்பட்ட கிறிஸ்தவனுக்கு வரும்னா, தன் எல்லாவற்றுக்கும் இயேசு கிறிஸ்து மேல சார்ந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தான் இந்த மாதிரி அன்பு சந்தோஷம் கனிகள்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி அநேக பேர் அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வர்றத பார்க்க முடியும். எவன் இயேசு கிறிஸ்து மேல முழுசா சார்ந்திருக்கிறானோ, ஒரு கொடி எப்படி தன் திராட்சை தன் உயிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு செடி மேல எப்படி சார்ந்திருக்கோ, அந்த மாதிரி சார்ந்திருக்கிற ஒரு கிறிஸ்தவர்களா நீங்க இருக்கணும். அந்த மாதிரி ஆக வேண்டிய அவசியம் இல்லை, ஆல்ரெடி ஆயாச்சு. அதை மாதிரி அதை உணர்ந்து நீங்க வாழுங்க. அதுக்கு பேர் தான் என்ன? அபாய்ட் வித் மீ, என்னில் நிலைத்திருங்கள். அந்த உண்மையை தான் நம்ம இதுல பாக்குறோம். தொடர்ந்து இருக்கிற ஒரு ஒரு உறவு, இயேசு கிறிஸ்து கிட்ட அந்யோன்யமா இருக்கிற ஒரு உறவு. ஒரு கிறிஸ்தவன் எப்ப சுகமா இருக்க முடியும்னா, கம்ப்ளீட்டா இயேசு கிறிஸ்து மேல அவன் சார்ந்து இருக்கும் போது தான். ஒருவேளை ஒரு செடி இருக்கு, அது கூட ஒரு கொடி, ஒரு 1/2 inch தான் தூரம் இருக்கு, ஜாஸ்தி கூட இல்ல, ஒரு 1/2 inch தான் தூரம் இருக்கு. கனி கொடுக்க முடியுமா? ரொம்ப இல்லைங்க, 1/2 inch தான் தூரம் இருக்கு. இல்ல, அதுல கனெக்ஷன் இருக்கணும். நான் ரொம்ப வந்துட்டேன் இயேசு கிறிஸ்து கிட்ட, இன்னும் கொஞ்சம் தான், 1/2 inch வந்துருவேன் இன்னொரு வருஷத்துல. அப்படியெல்லாம் இருந்தா முடியாது. கனெக்ஷன் இருந்தாதான், கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன் இருக்கும்போது தான் நமக்கு அந்த முழுமையான ஒரு அந்யோன்ய கனெக்ஷன்ல தான் அந்த கொடியே, அப்பத்தான் அந்த கொடி, அந்த செடியில இருக்கிற எனர்ஜி, அந்த செடியில இருக்கிற சத்து, அது உயிர் எல்லாமே அந்த கொடியில பாய முடியும். இந்த குணாதிசயங்கள்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குன்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அதெல்லாம் நமக்குள்ள வர முடியும்னா எப்படி வர முடியுங்க? அவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது தான். இது எவ்வளவு பெரிய ஒரு சத்தியம் தெரியுங்களா? டெய்லி அவர்கிட்ட அந்யோன்யமா இருக்கிற ஒரு வாழ்க்கை, அவர்ல இருந்து நமக்குள்ள ஊத்துற ஒரு உயிர். நம்ம யாருக்காவது சாட்சியா சொல்றோம், பிராக்டிக்கலா இயேசு கிறிஸ்து கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பத்தி யாருக்கோ சொல்றோம்னு வைங்களா, நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நமக்கு தெரிஞ்ச அறிவு அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட கனெக்ட் ஆகி அவங்க கிட்ட பேசுற ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஆத்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, எவ்வளவு பாரம் இருக்கு, அந்த ஆத்மாக்காக என்ன செஞ்சாருன்றத நம்ம மூலமா அவர் பேசணும்னா அவர்கிட்ட கனெக்ஷன் இருந்தா தாங்க அப்படி பேச முடியும். புரியுதுங்களா? நம்ம அன்புல ஏதோ ஒண்ணு சொல்லலாம், நீங்க எப்படியாவது வந்துருங்க, தயவுசெய்து வந்துருங்க, நம்ம நரகத்துக்கு போவாதீங்கன்னு சொல்லலாம். ஆனா இயேசு கிறிஸ்து வேண்ட மாதிரி வேண்டணும், இயேசு கிறிஸ்து அன்பு அவங்களுக்கு வெளிப்படுத்தணும்னா அவர்கிட்ட கனெக்ஷன் இருந்தா தான் அந்த உயிரும் அந்த பேச்சுங்களும் நமக்கு வர முடியும். இன்னும் நமக்கு சோதனைகள் வருது வாழ்க்கையில, அநேக சோதனைகள உளுந்து போறோம். ஆனா அவர்கிட்ட கனெக்ஷன் இருக்கும் போது அவருடைய ஸ்ட்ரென்த்தே நமக்குள்ள வந்து அந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு தான் உதவி செய்ய முடியும். இன்னும் சில பேர் மேல நமக்கு கோபம், வெறுப்பு, அவங்ககிட்ட எல்லாம் எப்படி பொறுமையா இருக்குது, இவங்க கிட்ட பொறுமையாவே இருக்க முடியாது, என்னால கோபமா எனக்கு வருது. இயேசு கிறிஸ்து கிட்ட கனெக்ஷன் இருக்கும் போது மகா பெரிய அவருடைய பொறுமை நமக்கு வரும். புரியுதுங்களா? அப்படித்தான் அந்த உயிர் நம்ம கிட்ட பாய முடியுமே தவிர, அவர்கிட்ட இருந்து ஸ்ட்ரென்த்தை நம்ம வாங்க முடியுமே தவிர, அவர்கிட்ட செப்பரேட்டா இருந்து தனியா இருந்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அந்த அடுத்த அதே வசனத்துல சொல்றாரு பாருங்க, நாலாவது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. உங்க வாழ்க்கையெல்லாம் ஏன் தரமா கனி கொடுக்காம இருக்குது? நீங்க தானா செய்யணும்னு பாக்குறீங்க, தானா பண்ணிக்கணும்னு பாக்குறீங்க, தானா கோமா வருது உங்களுக்கு பொறுமையா இருக்கணும்னு பாக்குறீங்க, அப்படி வராது. என் கூட கனெக்ஷன் இருக்கும்போது தான் என் உயிரும் என் குணாதிசயங்களும். ஒருவேளை ஒருத்தருக்கு உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்களை போட்டு அடிச்சு இது பண்ணிடலான்னு இருக்கலாம், ஆனா என்கிட்ட கனெக்ஷன் இருக்கும்போது எனக்கு அவங்க ப்ராப்ளம் இல்லை. எனக்கு சிலுவையில் அறிஞ்சவங்களேக்காகவே நான் ஜபம் பண்ணேன். என்கிட்ட உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கும்போது உங்களால் பொறுமையாக அங்கே இருக்க முடியும். என்கிட்ட கனெக்ஷன் இருக்கும்போது உங்களை வெறுக்கிறவங்கக்கிட்டேயும் உங்க என்னுடைய அன்பு உங்களால் காட்ட முடியும். புரியுதுங்களா? அந்த கனெக்ஷன்ல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையே நீங்க வாழ முடியும். இல்லைன்னா நீங்க ஒரு கனியும் வரவே முடியாது. கொடியானது தானாலே தன் கொடி கனியை கொடுக்கவே முடியாது. அதுதான் அவர் அந்த வசனத்தில் சொல்றார். ஒருவேளை ஒரு காரியமும் செய்ய முடியாது. அடுத்த வசனத்துல, அஞ்சாவது வசனத்துல, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நிறைய கனிங்க உங்க வாழ்க்கையில பார்க்க முடியும். என்னில் நிலைத்தல், என்னை அல்லாமல் உங்களால் அநேக காரியம் செய்ய முடியும். போட்டிருக்கு என்னது, கொஞ்ச காரியங்கள் செய்ய முடியும் நான் போட்டிருக்கு, ஒண்ணுமே செய்ய முடியாது. கிறிஸ்தவ லைஃப்ல என்கிட்ட கனெக்ஷன் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு மண்ணும் செய்ய முடியாது, ஒரு கனியும் கொடுக்க முடியாது உங்களால். புரியுதுங்களா? அவர்கிட்ட இருக்கிற கனெக்ஷனை பத்தி தான் அவர் அவ்வளவு இதா பேசுறாரு. அனுதின வாழ்க்கையிலயும் நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்ம சில பேரை, நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாருக்கும் இருக்குங்க. நம்ம குடும்பத்தில் எந்த மாதிரி ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம வேலையில் எந்த மாதிரி ஆசீர்வாதமா இருக்கிறோம், நம்ம ஸ்கூல்ல என்ன மாதிரி ஆசீர்வாதமா இருக்கிறோம், ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம எல்லாரையும் பண்றோம். ஒரு சில நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்களை ஒருவேளை பரலோக பாதையில நடத்தலாம், இல்லைன்னா நரக பாதையில நடத்தலாம். இது ரெண்டு தான் பண்ண முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம கனெக்ஷன் இருக்கும்போது அவருடைய உயிரும் அவருடைய லைஃபும் அவருடைய கனிகளும் எல்லாமே நம்ம வாழ்க்கையில வருது. நம்மனால முடியாது, ஆனா அவர்கிட்ட கனெக்ஷன்னால கிறிஸ்துவின் மூலமா சகலத்தையும் என்னால் செய்ய முடியும்னு பவுல் சொல்லும் போது அப்படிதான் நம்மளால பண்ண முடியும். ஆகவே நம்ம சொந்த முயற்சினால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஒரு பெரிய ஸ்ட்ராங் பிரான்ச், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ரொம்ப அனுபவம் எனக்கு இருக்குது, ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொந்தமா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எவ்வளவு வலியுறுத்துற பாருங்க, உங்களால ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேள்வி இல்லை, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிறோமா வீக்கா இருக்கிறோமா கேள்வி இல்லை, நம்ம புத்திசாலியா இருக்கிறோமா மூடர்களா இருக்கிறோமா கேள்வி இல்லை, என்ன எவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டோம் எவ்வளவு சாதனைகளை பண்ணிட்டோமான்னு கேள்வி இல்லை. அது எதுவுமே நமக்கு கனி கொடுக்கறதுக்கு உதவி செய்யாது. எவ்வளவுதான் சாதனைகள் பண்ணியிருந்தாலும், எவ்வளவுதான் ஞானம் இருந்தாலும், எவ்வளவுதான் பலமா இருந்தாலும், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எதுவுமே கனி கொடுப்பதற்கு உதவி செய்யாது. ஒரே ஒரு காரியம்தான் உதவி செய்யும், இயேசு கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருப்பது. அவரோடு நிலைத்திருப்புற ஒரு வாழ்க்கை தான் கனி கொடுக்குமே தவிர வேற எதுவுமே கனி கொடுக்க முடியாது. வேற எதுவுமே கனி கொடுக்குவதற்கு இயேசு கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற எதுவுமே கனி கொடுக்க முடியாது. இந்த முக்கியமான பாடத்தை நம்ம கத்துக்கணுங்க. நான் திருப்பி திருப்பி சொல்றது காரணம், இது ரொம்ப முக்கியம். நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு தண்ணில ஒரு கொடியா மாத்திக்கிட்டாரு. அப்படி மாத்திக்கிட்டோம், நம்ம அதை உணராம அந்த கனெக்ஷன்ல வாழாம நம்ம வாழ்ந்தோம்னா ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போவோம் நம்ம வாழ்க்கை. அப்படி நம்ம கண்டினியூ ஆகக்கூடாதுன்னு அவருடைய விருப்பம். நம்ம அவர்ல கனி கொடுக்கணும். இன்னொன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இவ்வளவு கனிங்க சொன்னேன் இல்லையா, நம்ம கனியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏதோ நான் ரொம்ப அன்பா இருக்கணும், நான் ரொம்ப இதா இருக்கணும், நான் பத்து பேரை இயேசுகிட்ட கூட்டு வரணும், நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்ன்ற கனியை பத்தியே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவலைப்பட வேண்டியதெல்லாம் அவர்ல நிலைத்திருக்கிறோமான்றதை தான் நம்ம கவலை இருக்கணும். நம்ம முயற்சி செய்யறதுனால கனி வரப்போறது இல்ல, நம்ம நிலைத்திருப்பதுனால தான் கனி வரப்போகுது. புரியுதுங்களா உங்களுக்கு வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து கிட்ட நிலைத்திருப்பது தான் நம்முடைய எல்லா கவலமும் இருக்கும்போது, அவர்ல நிலைத்திருக்கணும்னு இருக்கும்போது கனிகள் ஆட்டோமேட்டிக்கா வரும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியங்க இயேசுல நிலைத்திருப்பது. ஜனங்க எப்படி செய்யறதுன்னா, ஐயோ நான் செய்யணுமே, ரெண்டு நாளா பைபிள் படிக்கலையே, ரெண்டு நாளா ஜபம் பண்ணலையே, ரெண்டு நாளா அதை பண்ணலையே, ஐயோ பண்ணிடணும் பண்ணிடணும் பண்ணிடணும்னு முயற்சி பண்ணி ஒரு ஒரு ஆர்டிபிஷியல் கிரேப்ஸ், தெரியுங்களா உங்களுக்கு, பொம்மெல்லாம் விற்குவாங்களே, அந்த பொம்மையை ஒட்டி வச்சுக்கிற மாதிரி பண்றது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. யாராவது போய் யாருக்காவது பேசிடணுமே, நீங்க இயேசுகிட்ட வரணும், நீங்க அதை பண்ணணும், நீங்க இதுக்கு வரணும்னு ஆர்டிபிஷியலா பண்ணா பிரயோஜனம் இல்லை. அது அதுல சந்தோஷமா இருக்கிறது இல்ல. சும்மா பைபிள படிக்கிறோம், போர் அடிக்குது, ஜபம் பண்றோம், ஆண்டவரே சபையை ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதி, எங்கேயோ மனசு போது அப்படியே தூக்கம் வந்துருது. அப்படியே பைபிளும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல, சபைக்கு வரும்போதும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இல்ல. இதெல்லாத்துக்கும் உயிர் வரணும், இதுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்கணும். நான் எப்படி நிலைத்திருக்கணும்? அபாய புத்மி இயேசு கிறிஸ்துவோடு நிலைத்திருக்கணும், அவரோடு அவருடைய பிரசன்னத்தோடு எப்போ நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. அது இல்லாம பிரயோஜனம் இல்லை. சில எல்லா கிரியைகள்னால நம்ம செய்ய வேண்டியதுல கனியை பத்தியும் நம்ம வருத்தப்பட போறது இல்ல, நம்ம கிரியைகளை வேலை செய்ய வேண்டியது, அந்த கிரியை செய்யணும் இந்த கிரியை செய்யணும்ன்ற செய்ய வேண்டியது இல்ல. இயேசு கிறிஸ்து கிட்ட உறவுல நம்ம கரெக்டா இருக்க பாத்துக்கிட்டு அவர்ல நிலைத்திருக்க பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியை வரும், கிரியை வரும். இதனோட விளைவு என்ன ஆகும் தெரியுங்களா? சந்தோஷம் பயங்கரமா இருக்கும். அதுல சொல்றாரு பாருங்க, இது இப்படி நீங்க வாழ்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருந்துச்சுன்னா, 11வது வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க, படிங்க.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
நான் உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை வேதனைப்படுத்தணும்ன்றதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன் இல்ல? நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு சபைக்கு வரீங்க? நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு பைபிள படிக்கிறீங்க? நீங்க ஏன் இப்படி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றீங்க? மாபெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உங்களை நான் அழைச்சிருக்கிறேன். அந்த சந்தோஷம் இல்லாம நீங்க ஆர்டிபிஷியலா செய்ய பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்காது இல்ல? உங்களுக்கு உண்மையா சந்தோஷம் ஏற்படணும், பைபிள்லயும் ஜபத்திலையும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையில மாபெரிய ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு ரூட் என்ன? எண்ணில் நிலைத்திருங்க. உங்க சந்தோஷம் முழுமையா இருக்கும்ன்றார். புரியுதுங்களா? சந்தோஷம் முழுமையா இருக்கும். கடைசியில ஒரே ஒரு உதாரணத்தோடு இதை முடிப்போம். நம்ம ஒரு டெலிபோன் பண்றோம், ஒரு உதாரணம் எப்படி இயேசு கிறிஸ்துல நிலைத்திருப்பதுன்னு ஒரு போன் பண்றோம். ரொம்ப அருமையானவங்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப இன்பமா பேசிக்கிட்டு இருக்கோம். சில பேர் மணிக்கணக்கில் பேசுவாங்க. எங்க வீட்டு எதிர்க்க ஒரு லேடி இருக்கும், போன் எப்போனா பார்த்தாலும் போன் தான், எப்போ பார்த்தாலும் போன் 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 அந்த மாதிரி இன்பமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் கதவை தட்டும் போது டக் டக்குன்னு சவுண்ட் வருது, போன் பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன அந்த போன்ல, ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை வச்சுட்டு போய் கதவை திறந்து அங்க என்னன்னு பார்த்து திருப்பி வந்து போன் நிலைத்திருக்கிறது. நம்ம நிலைத்திருக்கிறதுனா அதான் நம்ம என்ன பண்றதுன்னா, போனை காலையில எந்திரிக்கிறோம், ஆண்டவரே இந்த நாளை ஆசீர்வதியும் இந்த நாளை என்னோட கூட இருவோம்னு டக்குன்னு போனை ஆஃப் பண்ணி விட்டுறது. ஆஃப் பண்ணி விட்டு திருப்பி நைட்ல வந்து ஆன் பண்றது, ஆண்டவரே இந்த நாள் ஸ்தோத்திரம் அப்படின்னு சக்குன்னு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு படுத்துறது. அப்படி இல்ல நிலைத்திருக்கிறது. நிலைத்திருக்கிறதுன்னா தொடர்ந்து அந்த கனெக்ஷன்ல இருக்கிறது தான், தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், தொடர்ந்து அந்த கனெக்ஷன்ல அந்த நாள் ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிச்சோம்னா ஆண்டவரே என்னோடுறோம், கொஞ்ச நேரம் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒரு 1/2 hour அவர்கிட்ட ஸ்பெண்ட் பண்ணி அவரோடு பேசி அவர் உங்களை நிலைத்திருக்கணும், உங்களோடு நான் நிற்கணும் அப்படின்னு அவர்கிட்ட அவர் வசனத்தின் மூலமா கொஞ்சம் உறவு கொண்டாடி ஆண்டவரே தொடர்ந்து இந்த நாள்ல நம்மள பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நம்ம வேலையில போகும்போது, நம்ம வீட்டில் இருக்கும்போது, ஆண்டவரே யாரோ ரொம்ப பேஜாரா இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்குது, எனக்கு என்ன சொல்ல முடியும், நான் இருந்தா நேரா போயிட்டு இருப்பேன், ஆனா நீ இருந்தா என்ன பண்ணிருப்பா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை அவங்களுக்கு சொல்லுவா ஆண்டவரே, அவங்களுக்குன்னும் போது ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு சொல்லுவார், அவங்ககிட்ட பேசி அவங்கள ஆறுதல் படுத்தலாம், கண்ணி கொடுக்கலாம். ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, ரொம்ப எனக்கு கோமர மாதிரி ஆகுது, இவங்க பண்றது ஒண்ணு கொடுக்கலாமான்னு வருது, ஆண்டவரே எனக்கு உங்களுடைய பெருமையை பொறுமையை கொடு. நிலைத்திருக்கிறது அதாங்க, தொடர்ந்து பண்ற ஒரு கனெக்ஷன் எப்ப பாரு அவர்கிட்ட கணக்கு ஆஃப் பண்ணிடாதீங்க, காலையில பண்ணி ஆஃப் பண்ணிடுறது இல்ல, நிலைத்திருக்கிறது தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு அவருடைய பிரசன்னத்தை எப்ப பாரு உணர்றதுதான் ஒரு நிலைத்திருக்கிறது. எப்ப பாரு என்னோடு இருக்கிறார், எப்ப பாரு அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது என்ன சந்தோஷம், யாரையும் நம்ம சந்திக்கிறதுக்கு ஒரு பயம் இருக்காது, புரியுதுங்களா. சில பேரை சந்திக்கிறதுக்கெல்லாம் நம்ம பயப்படுவோம், யார சந்திச்சாலும் அந்த சந்திப்பை எப்படி சமாளிக்கிறது, அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறது, அவர் கனெக்ஷன்ல இருந்து சரியா நம்மளால செய்ய முடியுங்க. சில பேர் பயப்படுறதுக்கே, சில பேர் பேசுறதுக்கே நம்ம பயப்படுவோம், சில பேர் ஏன் வச்சுக்கணும், அவருடைய கனெக்ஷன்ல இருந்து நம்ம மக்களை சந்திக்கலாம், சூழ்நிலைகளை சரியா பண்ணலாம். அண்டவரே இவங்களை கொண்டு வந்திருக்கிறீர் வாழ்க்கையில, இவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீ விரும்புறீர், அந்த கனெக்ஷன்ல இருந்து சரியா பேச முடியும், புரியுதுங்களா. அதான் இயேசு கிறிஸ்து கிட்ட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. சும்மா அவர் ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு காலில் ஒரு ஜபம் ஒரு அடிச்சாச்சு, திருப்பி நாளை முடிச்சாச்சு, நைட்ல ஒரு ஜபம் அடிச்சாச்சு, அது இல்லை நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அப்படி கனி வராது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு நிலைத்திருக்கிற வாழ்க்கை, எண்ணில் நிலைத்திருங்கள், அப்போது அதிக கனிகளை நீங்க கொடுப்பீங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தேவன் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ஜபம் செய்வோம்.